الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وما يعلم جنود ربك إلا هو. وقال النبي صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله إذا فسدت فسد الجسد كله على وحي الكل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸ் இரண்டிலேயும் நாம் ஆய்வு செய்கிற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் சில படைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் பட்டாளங்கள் எதனாலெல்லாம் அல்லாஹ் அளித்தான், அல்லாஹ்வினுடைய ஆர்மிக்கள் என்ன என்பதை குர்ஆன் நிறைய இடங்களிலே பேசும். அதற்கு விளக்கமாக ஹதீஸுகளும் பேசுவதை பார்க்கலாம். ஏறத்தால் ஒரு 18 படைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவார். எதனால் அந்த படைகளை கொண்டு அழிக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் பேசுகிறார். சமுதாயத்திலே 7 காரணங்கள் இருந்தால் இந்த 18 படைகளும் படையெடுக்க தயாராக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லிக் காட்டுகிறார். முதலாவது குஃப்ரான், குஃபுர். இன்ன ஷிர்க லுல்முன்னலீம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். சிறுக்கு இருக்கிறதே அது மாபெரும் அநியாயம், அல்லாஹ்வுக்கு இமேஜ் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடியது. படைத்தாடுகிற எல்லா ஆற்றலையும் தனக்குள்ளே ஆக்கி இருக்கிற அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவனை ஆக்கினால் அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு முன்னால் பிச்சைக்காரனை நிறுத்தி ரெண்டு பேரும் ஒன்று என்றால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனுக்கு இருக்கிற கண் தான் இவனுக்கு இருக்கிறது, அவனுக்கு இருக்கிற வாய்தான் இவனுக்கு இருக்கிறது, உறுப்புகள் எல்லாம் அவனை போட்டுதான் இருக்கிறது, ஆனால் இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எனக்கு இமேஜ் ப்ராப்ளம் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் நிற்பதற்கு ஏன் அண்ணன் உயர்வானவனாக இருக்கிறான், தம்பி ஏழையாக இருக்கிறான், சபைகளிலே அண்ணன் தம்பியை அறிமுகப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறார். இமேஜ் ப்ராப்ளம். இப்படி இருக்க அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்தின யாரை கொண்டு போய் இணையாக வைக்கிறார்? கல்லையும் முள்ளையும் மரத்தையும் வயமுறுத்தாட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக, பாம்புகள், தேள்கள், நட்டு வாக்களிகள், இதையெல்லாம் கடவுளாக, அல்லது எதெல்லாம் அன்புமிக்கதாக இருக்கிறதோ அதையெல்லாம் கடவுளாக, பூக்களை மரங்களை, எந்த பயனும் தர முடியாத, தனக்கே பயனளித்துக் கொள்ள முடியாத பொருட்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 18 படைகளையும் அனுப்பி வைப்பேன் என்பான் அல்லாஹ். இன்னொரு பக்கம் குர்ஆன் ஹதீஸும் சொல்லும் அடியார்களுக்கு அநீதி அளித்தார். அடியார்களுக்கு ஒருவன் அநீதி அளிக்கிற பொழுது அல்லாஹ்வின் படைகள் வந்து சேரும். இங்கு எத்தனையோ நீதிமன்றங்கள் ஏமாற்றப்படுகிறது. நிதியை நீட்டினால் நீதி வளைந்து கொண்டிருக்கிற சூழல் அதிகமாகிறது, அதிகமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே தப்பிக்க முடியாது. யார் அநீதி அளிக்கிறார்களோ, தொகையான் வரம்பு மீறுதல் அதிகமாகிறதோ அவர்களையும் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த படைகளால் அழிப்பேன் என்கிறான் அல்லாஹ். மூன்றாவது காரணத்தை குர்ஆனிலே பார்க்கிற பொழுது, ஹதீஸிலே பார்க்கிற பொழுது, கஸ்ரத்துல் மஹாசி வல் முன்கராத், அதிகமாக பாவங்கள் அதிகரிக்கிற பொழுது, எங்கு நோக்கினாலும் பாவத்தின் சுவடுகள் தான், எங்கு நோக்கினாலும் கெட்ட சிந்தனையை ஏற்படுத்துகிற காட்சிகள், கெட்ட செயல்களில் ஈடுபடுகிற மனோபாவம், இதெல்லாம் அதிகமாகிற பொழுது இந்த படைகள் களம் இறங்கிவிடும் என்று ஹதீஸுகள் பேசிக் காட்டுகிறது. நான்காவது காரணம் அல் ருது,
வல் கிபர் அல் குரூர் பெருமை, பெருமை சமுதாயத்திலே அதிகரிக்கிற பொழுது, ஏமாற்றும் தன்மை சமுதாயத்திலே அதிகரிக்கிற பொழுது அல்லாஹ்வின் படைகள் களமிறங்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு அது நடக்கிறதா இல்லையா? ஒன்றுமே இல்லை என்றால் கூட பெருமையில் குறைவில்லை. திருமண வீடுகளில் எல்லாம் பார்க்கலாம், சாதாரணமாக தலை பிரசவத்திற்கு, தலை பெருநாளைக்கு, குறிப்பாக தலை பெருநாளைக்கு அந்த மருமகனை மாமனார் போய் தாங்க வேண்டும், வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டும். அப்ப அவர் உள்ளுவார் பெருமை. சாதாரண மனிதன் தானே, உன்னை விட மூத்தவர் ஒரு போன் பண்ணினால் வரக்கூடாதா? மச்சினன் தனியாக செல்ல வேண்டும், மாமனார் தனியாக செல்ல வேண்டும், வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களையும் அழைக்க வேண்டும். கடைசியில் இவர் பதில் சொல்லுவார், தலைக்கு மேல வேலை. தலைக்கு மேல என்ன வேலை? மொட்டை அடிக்கிறதானே. மாமனார் வீட்டை மொட்டை அடிக்க போற, கூட்டு அடிக்க சொல்லலாம். சமுதாயத்தினுடைய சூழல்கள் மிகவும் மோசமான சூழல். கிபு பெருமை. தீக்கடையில வேலை செய்கிற இவனுக்கு இங்கு பெண் தர மாட்டார்கள் என்று கேரளா போயிடுறான். அங்கு போய் தீக்கடையை எனக்கு சொந்தமானது என்று சொல்லி அவனுடைய பெருமையை காட்டி இங்கு வந்து பல பெண்கள் பாதிக்கப்படுகிற சூழல். இந்த பெருமை சமுதாயத்திலே அதிகரிக்கிற பொழுது அல்லாஹுவின் படைகள் களமிறங்க ஆரம்பித்துவிடும். ஐந்தாவது காரணம் மார்க்கத்திலே வரம்பு மீறுகிற பொழுது. இன்றைக்கு இதுகம் அதிகமாகி விட்டது. நிறைய மசாயில்கள் பொம்பளைகளா உருவாக்கிட்டாங்க சமுதாயத்தில், நிறைய மசாயில். தூங்கிறதுக்கு நாலு மசாயில், கவலையிலே கன்னத்திலே கை வைத்தால் முடிஞ்சு போச்சுன்றுவாங்க. வீட்டை நாலு தடவை கூட்டினால் வீடு நாசமாகிவிடும், கூட்டி கொண்டு போய்விடும். அம்மை நோய் ஏற்பட்டு விடுமையானால் அதற்கு ஆயிரம் மசாயில்கள். ஆத்தா வந்து விட்டால் என்று சொல்லி எந்த ஆத்தா வர்றாங்கன்னு தெரியல. இப்படி பல மசாயில்கள் சமுதாயத்துக்குள்ளே மார்க்கமாக்கப்பட்டு விட்டது. மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மார்க்கமாக்கப்பட்டு உள்ளே செல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் படைகள் தயாராகிவிடும். குஃப்ரானுன் நியமத் ஆறாவது காரணம், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை மறுக்கிற பொழுது, நியமத்துக்களை நினைக்காமல் இருக்கிற பொழுது. நமக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்களை செய்திருக்கிறான்! அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துக்கு காலம் முழுக்க நின்று வணங்கினாலும் அந்த நியமத்துக்கு ஈடாகுமா? கண்களை பற்றி கண்கள் இல்லாதவர்களிடத்திலே கேளுங்கள், கால்களை பற்றி கால் இல்லாதவர்களிடத்திலே கேளுங்கள், ஆரோக்கியத்தை பற்றி நோயாளிகளிடத்திலே கேளுங்கள். அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று நோய் விசாரித்து வாருங்கள், அல்லாஹ்வினுடைய நியமத்தை நமக்கு புரியும். எவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் வாரி வழங்கி இருக்கிறார். அத்தனைக்கும் சக்கரலக்கும் மாஃபி சமாவாத் வல்லர் குர்ஆனிலே சுருக்கமாக பேசுவான். நீண்ட கருத்துக்களை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். வானம் பூமி, வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, போதாதா என்கிறான் அல்லாஹ். எவ்வளவு கொடுத்திருக்கிறேன்! ஒன்றா இரண்டா, காலையில் எழுந்தவுடன் புறப்படுகிறாயே, புறப்படுகிறாயே வியாபாரத்திற்காக, உன்னை பற்றி மற்றவர்களிடத்திலே அறிமுகப்படுத்துவது யார் என்று கேட்கிறான். இந்த வாய் கடையிலே சென்று வியாபாரத்தை நீ வாங்கிக் கொள் என்று உள்ளத்திலே ஓட்டு எல்லா மக்களையும் அனுப்பி வைக்கிறேனே, என்னை நினைக்க மாட்டாயா என்கிறானே. எவ்வளவு நியமத்துக்கு நல்லா கொடுத்திருக்கிற நியமத்துக்கு. அந்த நியமத்துக்களை மறுக்கிற பொழுது அல்லாஹ்வின் படைகள் களமிறங்க ஆரம்பிக்கும். ஏழாவது காரணம், ஒரு மனிதன் அம்ருபில் மாரூஃப் நல்லதை ஏவி தீமையை தடுக்காமல் இருக்கிற பொழுது, தீமை நடக்கிறதே அதை பார்த்து கொண்டே இருக்கிறான், தடுக்கவில்லை, அல்லாஹ்வினுடைய படைகள் இறங்கிவிடும். வீட்டிலே தவறு நடக்கிறதே பார்த்து கொண்டிருக்கிறான், இல்லை இல்லை இவனும் சேர்ந்து தவறிலே ஈடுபடுகிறான். தேவையில்லாத டிவியின் காட்சிகள் சமுதாயத்தை எவ்வளவு வழிகெடுத்திருக்கிறது. போனவர் அந்த குழந்தை எக்ஸாமுக்காக படிப்பதை விட்டு பார்க்கிறானே, அவனை நாடு தட்டு தட்டி டிவியை முதலிலே முடக்கி வைப்பதை விட்டு விட்டு அத்தாவும் அப்பாவும் உட்கார்ந்து பார்க்கிறார். அவர் அல்லாஹ்வினுடைய பட்டாளங்கள் இறங்காமல் என்ன செய்யும்? இந்த ஏழு காரணங்களும் சமுதாயத்திலே இருந்தால் அல்லாஹ்வினுடைய படைகள் களம் இறங்கி இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு தயாராகிவிடும். அந்த பதினெட்டு படைகள் என்ன? குர்ஆனுக்குள்ளே நீங்கள் விழித்திறந்து பாருங்கள், அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே பயமுறுத்தி பேசுகிறார், அல்லாஹுவினுடைய பட்டாளங்களை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிறார். ஜுனூதன்னம் தரௌஹா, உங்கள் கண்ணுக்கு புலப்படாத பல படைகளை நான் வைத்திருக்கிறேன் என்கிறார் அல்லாஹ். உங்கள் கண்களுக்கே தெரியாத பல படைகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்தி பேசுவான். மலக்குகள் குறித்து பேசுகிறான், முதல் படை என்னிடத்தில் இருப்பதை ஓமா யாரும் துணுதரப்பிக்கல்லாஹூ மலாய்க்கத்துமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்மை போன்றவர்கள் அல்ல, கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மூத்தா போற ஆளுங்கள் அல்ல அவர்கள். நாம் எவ்வளவு காலம் வாழுவோம், ஜின் வர்க்கங்கள் எவ்வளவு காலம் வாழும், நம்மை போன்ற கண்களுக்கு பார்க்கப்படுகிற ஜீவராசிகள் ஆடுகள் மாடுகள் குதிரைகள் கோழிகள் எல்லாம் எவ்வளவு காலம் வாழும், கொஞ்ச காலம் அற்ப காலம் வாழ்ந்து இறக்கக்கூடியவை. ஆனால் அல்லாஹுவின் படைகளாக இருக்கிற மலக்குகளுக்கு எங்கே மரணம் இருக்கிறது? ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு முன்னால் படைப்பினங்களை அல்லாஹ் தோற்றுவித்த காலத்திலே பிறந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அன்று இருந்த ஜிப்ராஹீல் இன்றும் இருக்கிறார்கள், கியாமத்து வரை இருப்பார்கள். அவர்களின் படைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த படைகள் என்றையும் என்றைக்கும் அழிவை பார்க்காத படைகள், மரணத்தை காணாத படைகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதுலயும் அந்த மலக்குகளையும் அல்லாஹ் செக்ஷன் செக்ஷனாக வைத்து நரகத்திற்கு என்று சில மலக்குகளை வைத்திருக்கிறார். ஜபானியார்கள் இரக்கம் என்பது கடுகளவு கூட அவர்களுடைய நடைமுறையில் இருக்காது. கடுகளவு கூட அல்லாஹ் இவரை நரகத்திற்கு இழுத்துச் செல் என்றால் பிடியுங்கள், விளங்கிடுங்கள், நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னால் எவ்வளவு கதர் கதறுவான் இந்த மனிதன், எவ்வளவு ஆதங்கப்படுவான் இந்த மனிதன். அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நரகத்திலே தள்ளி கடுமையாக வேதனை கொடுப்பதற்கென்று சில மலக்குகளை எல்லாம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே களம் இறங்கி இஸ்லாமியர்களுக்கு சாதகமாகவும் குஃபார்களை அழித்த வேலையையும் பார்த்தது மலக்குகள் தான் என்று குர்ஆன் சான்று கூறுகிறது. பத்ரு போர்க்களத்திலே 313 பேர்கள் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படுகிற வேளையிலே சில வாழ்க்கையை வைத்துக் கொண்டு போராடுவதற்கு முடியாமல் நோன்பு வைத்துக் கொண்டு போர் செய்கிற வேலையிலே அல்லாஹ் சொல்லுவான், 5000 மலக்குகளை அனுப்பி வைத்தேனே என்கிறான் அல்லாஹ். யார் தலைமையில? ஜிப்ரஹீல் தலைமையில். ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு ரெக்கையில் அழுத்தினால் உலகம் காலியாகிவிடும். அந்த மக்கள் அல்ல, உலகமே காலியாகிவிடும். பெண்டகன் தேவையில்லை, ஜிப்ரஹீலின் ஒரு ரெக்கை போதும் உலகத்திற்கு. இப்படி 600 ரெக்கைகளை கொண்ட ஜிப்ரஹீலை தலைமை தாங்க வைத்து அல்லாஹ் அந்த 950 பேர்களை நான் எப்படி அழித்தேன், பெரும் பெரும் தலைவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், பதிலிலே உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது என்று அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு காரணம் மலக்குகள் தானே, என் படைகள் என்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு வெற்றி வந்தது என் படைகளால். இப்ப மலக்குகளை வைத்து அல்லாஹ் ஒரு பாதகம் நடக்கிற பொழுது, சமுதாயத்திலே தவறுகள் நடக்கிற பொழுது அரியாபுரத்திலே மலக்குகள் அழிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே இன்னொரு படைகள் இருக்கிறது, அல் முஜாஹிதூன சாதிக்கும், உண்மையான முஜாஹிதீன்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? மார்க்கத்தை காப்பதற்காக. இன்ன ஜுந்தனா லகாலிபூன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். சஹாபாக்கள் என் படைகள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவர்கள் எங்கு சென்றாலும் வெற்றிதான் என்கிறான் அல்லாஹ். சஹாபாக்கள் எங்கு சென்றாலும் வெற்றிதான் என்கிறான் காலித் இப்னு வலீத். போர்க்களத்திற்கு செல்லுவார்களே, என களம் இறங்கி விட்டால் எதிரிகள் காணாமல் போய் விடுவார்கள். அலி ரலி அல்லாஹு தஆலா களம் இறங்கி விட்டால் அலியை சந்திப்பதற்கு அகிலத்திலே துணிச்சல் யாருக்கும் கிடையாது. 3 உயரம் கொண்ட அலி கையிலே வாள் ஏந்தினால் 1000 வீரர்களுக்கு சமமான அம்ரிபுல் உத்து கூட முன்னால் நிற்க முடியாது அலிக்கு முன்னால். அந்த முஜாஹிதீன் படைகள் சாத் அப்துல்லாஹி இப்னு ஜஸ்ர அலி அல்லாஹு தஆலா போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்னால் என்ன துவா செய்தார்கள் என்பதை கூட ஹதீஸுகள் அழகாக சொல்லிக்காட்டுகிறார்கள். யா அல்லாஹ், நான் போருக்கு செல்ல வேண்டும், உன் படைகளில் ஒருவன் நான் போருக்கு செல்லுகிறேன், செல்லுகிற பொழுது என்னுடைய அம்பிலே ஒரு அம்பு கூட வீணாகக்கூடாது, என்னுடைய வாழ்வீச்சில் ஒரு வீச்சு கூட வீணாகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற அப்துல்லாஹி இப்னு ஜஸ்ர ஆமீன் சொல்லுகிறார். அடுத்து அவர் துவா செய்கிறார், யா அல்லாஹ்,
நான் போருக்கு செல்கிறேன், உனக்காக போருக்கு செல்கிறேன், உன் படையை சார்ந்தவன் நான். அதே நேரத்திலே நான் பல வேறுகளை, காபிர்களை, குஃப்ரான் ஞாமத்து கொண்டவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும். கடைசியில் நானும் மரணமாக வேண்டும். எப்படி மரணமாக வேண்டும் தெரியுமா? என்னுடைய உறுப்புகள் தனித்தனியாக துண்டு துண்டாக துண்டாடப்பட்டு நான் இறக்க வேண்டும் என்று சொல்ல இவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். சாதர் அலி அல்லா இரண்டு பேரும் போருக்கு செல்லுகிறார்கள். நடந்தது என்ன, என்ன துஆ செய்தார்களோ அதை போன்று நடந்தது. சாதர் அலி அல்லாவின் ஒரு அம்பு கூட வீணாகவில்லை, ஒரு வாழ்வீச்சு கூட வீணாகவில்லை. இதற்கு நேர் மாற்றமாக அப்துல்லாஹி இப்னு ஜாஸ் கேட்டார்களே, துண்டு துண்டாக துண்டாக்கப்பட்டு நான் இறக்க வேண்டும் என்று அதுவும் நடக்கிறது. கடைசியிலே நெகக்கண்களை வைத்துத்தான் இவர் அப்துல்லாஹி இப்னு ஜாஸ் என்று கண்டுபிடிக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லும் புகாரி சொல்லி காட்டுகிறார். என்றால் அல்லாஹுவின் பட்டாளங்கள் அல்லாஹுவினுடைய களிமாவை உயர்த்துவதற்காக எப்படி போராடினார்? இப்படியும் சில படைகள் உண்டே. அல்லாஹ் வேறு சில படைகளை அறிமுகப்படுத்துகிறான் குர்ஆனிலே. காற்று அரசன்னா அலைகும் ரீஹா, சில சமுதாயத்தை அழிப்பதற்காக நான் காற்றை அனுப்பி வைத்தேன் என்கிறான் அல்லாஹ். சூறாவளி காற்றால் சூறையாடப்பட்ட சமுதாயம் ஏராளம் உண்டே. பாவங்கள் அதிகரிக்கிற பொழுது நான் காற்றால் அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தும் காட்டினான். தபு போர்க்களம் நடக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காற்று வீசும், இந்த குறித்த நேரத்தில் நீங்கள் தலையிலே கீழே படுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபித்தோழர்களையும் மாலை நேரம் மக்ரிப் நேரத்திலே படுத்துக் கொள்ளுங்கள், யாரும் எழ வேண்டாம், அதற்கு பிறகுதான் நமக்கு வெற்றி என்கிறார்கள். எல்லா நபித்தோழர்களும் படுத்தார்கள். ஒரு சில வாள்களும் இருக்கும் அல்லவா, படுக்காமல் எழுந்து பார்த்தால் என்ன நடக்கும் என்று எழுந்தவர்களும் உண்டு. ரெண்டே ரெண்டு பேர் எழுந்து பார்த்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், சொன்னதிலே எந்த சந்தேகமும் இல்லை, நாயகம் சொன்னது உண்மைதான், அவர்கள் சாதிக்கு தான், அமீனு தான், எழுந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. எழுந்தார்கள், காற்று அப்படியே தூக்கி கொண்டு சென்று ஏதோ ஒரு மலை அடிவாரத்திலே போட்டது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கும். இப்படி நபிபெருமானாருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தது காற்றார், பல சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது காற்றார், தபூக்கிலே காபிர்களை அழித்தது காற்றார். காற்று என்ற பெரும் படையை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறார். அந்த காத்துங்கிற படை இல்லாட்டி நம்ம வாழ முடியுமா? காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? மூச்சு விட முடியுமா? காத்து இருந்தா உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம வாழலாம், ரூகு இருந்தா வாழலாம். அந்த காற்று உள்ளே போகவோ வெளியே வர மறுத்துவிட்டால் முடிந்தது நம்முடைய கதை. சின்ன காற்றால் இந்த மனிதனை அல்லாஹ் எப்படி இயக்கி வைத்திருக்கிறார்? நாடுகளுக்கும் மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் எல்லை கோடுகள் உண்டு. காற்றுக்கு எல்லை கோடு விதித்து விட்டால் என்ன ஆகும்? பிரச்சனை எண்ணி பார்க்கிறோம். உலகம் முழுக்க பரவ வைத்து இந்த சமுதாயத்தை காப்பதற்காக தன் படைகளை அல்லாஹ் எப்படி வைத்து பாதுகாக்கிறான்? தீமைகள் இதே காற்று நன்மையை அளிக்கிற காற்று. சாதாரணமாக படைகள் ராணுவங்கள் நன்மையைத்தான் செய்யும், சில நேரத்திலே களம் இறங்கி விட்டால் எல்லை கடக்கிற பொழுது, அநியாயங்கள் எல்லை கடக்கிற பொழுது அதே ராணுவம் தான் அடி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இதை போன்று காற்றை அல்லாஹ் நியமத்தாக ஆக்கி இதே காற்றால் சில மக்கள் எல்லை கடக்கிற பொழுது அழித்த வரலாறுகளையும் குர்ஆனிலே அல்லாஹ். அடுத்த அல்லாவினுடைய படை அஸ்ஸைஹா, இடி முழக்கம் என்று அல்லாஹ் பேசுவான் குர்ஆனிலே. இன்னல்லதீன லலமு ஃபாஸ்பஹும் ஃபீ தாரிஹிம் ஜாதியூ, அநீதி அளித்தவர்கள் இடி முழக்கத்தால் இடிந்து போய் விழுந்தார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சமூது கூட்டத்தார்களை பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை கேட்காம ஒட்டகம் வேணும்னு கேட்டான். ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். குட்டி போட வேண்டும் என்று கேட்டான். குட்டியும் போடுகிறது. பெரிய பெரிய மடாக்களிலே பால் வேண்டும் என்று கேட்டான். ஒரு ஒட்டகம் 2 லட்சம் மக்களுக்கு பால் கொடுத்தது. ஒரு ஒட்டகம் 2 லட்சம் விடவில்லை. மீண்டும் கேட்கிறான், குளிர்காலத்திலே குடித்தால் உஷ்ணமாக இருக்க வேண்டும், உஷ்ணமான காலத்திலே குடித்தால் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அதையும் அல்லாஹ் கொடுத்தான்.
சக்தி வாய்ந்தவர்கள் கொடுத்தால் மீண்டும் சக்தியை கொடுக்க வேண்டும், சக்தி இல்லாதவர்கள் குடித்தால் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான், அந்த ஒட்டகைக்கு நீண்ட நீண்ட கம்பளிகள் வேண்டும், அதை விட்டு நாங்கள் வாழ வேண்டும். ஒரு ஒட்டகத்துல கம்பளி விளைஞ்சு முடி விளைஞ்சு அதை வித்து 2,00,000 மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தை பத்தி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதையும் அல்லாஹ் கொடுத்தான், ஆனால் அந்த சமுதாயம் அந்த ஒட்டகத்தை விட்டு வைக்கவில்லை. அழித்தார்கள், இடி முழக்கத்தால் இடிந்து போனார்கள் என்று குர்ஆன் சர்டிபிகேட் கொடுக்கிறது, சாட்சி சொல்கிறது.
அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை அழிக்க நினைக்கிற பொழுதே அல்லாஹ் தன் பட்டாளங்களை இறக்கி விடுவார்.
ஹிஜாரா,
கல்மாரி மலையின் மூலமாக அல்லாஹ் கல்மாரி மலை என்ற தன் பட்டாளத்தால் அல்லாஹ் அழித்த வரலாறை குர்ஆனிலே சொல்கிறார்.
லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் இன்றைக்கும் சமூகத்திலே அதிகமாகி வருகிற வியாதிகளில் இதுவும் ஒன்று,
ஓரின புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி. அல்லாஹ் பெண்களை ஹலாலாக்கி வைத்திருக்க மனைவியை விட்டுவிட்டு ஆண்களோடு உணர்கிற சூழல் அந்த சமுதாயத்திலே அதிகமான காரணத்தினால் அல்லாஹ் கல்மாரி மலையை கொடுத்து அந்த சமுதாயத்தை அழித்தான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார்.
ஆனால் இன்றைக்கு இந்த நோய் மேலை நாடுகளிலே
சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண் ஆணை திருமணம் முடிக்கலாம், பெண் பெண்ணை திருமணம் முடிக்கலாம். ஆனா மார்க்கத்தின் சட்டம், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், யாராவது ஒரு ஆண் புணர்ச்சி மேற்கொண்டால் மலையிலிருந்து கீழே தள்ளி கொள்ள வேண்டும் என்கிறார். இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் நைய புடைத்து ஆணை கத்தல் செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சிறையில் அடைத்து அவனை கத்தல் செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கடுமையாக தண்டனைக்குரியவர்கள் அந்த பாவங்களை செய்கிற பொழுது அல்லாஹ் கல்மாரி மலையை கொடுத்தான் என்று குர்ஆன் சான்று சொல்லுகிறது. ஆறாவது, அல்லாஹ் ஒரு படையை பற்றி அறிமுகப்படுத்துவான். எல்லோரும் அன்றைய ஒவ்வொரு தினமும் ஓதுகிற வசனத்திலே அரசர் அலைகும் தைரன் அபாபீல், அபாபீல் பறவைகள், காபாவை இடிப்பதற்காக புறப்படுகிறானே ஆப்ரஹா, அஞ்சா நெஞ்சம் கொண்ட யானைப்படைகள் மஹமூதின் தலைமையில் செல்கிறது. அந்த யானைக்கு பேர் வச்சிருந்தான் மஹமூதுன்னு. பெருமானார் பிறக்கிறதுக்கு முன்னாடி முகம்மது அகமதுன்னு பேர் வச்சவங்க யாருமே கிடையாது, ஆனால் அந்த யானைக்கு மட்டும் பெயர் மஹமூதி யானை. அந்த யானை புறப்பட்டு விட்டால் வெற்றி இல்லாமல் ஆப்ரஹா திரும்பியதாக சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு வரலாற்றிலே நெப்போலியன் மாதிரி அன்றைக்கு ஆப்ரஹா. நெப்போலியன் சென்ற இடமெல்லாம் வெற்றி, ஆப்ரஹா சென்ற இடமெல்லாம் வெற்றி. கடைசியில யானை படைகளால் காபாவை இடிக்க புறப்பட்டான். அல்லாஹ் அஸ்ஹாபுல் ஃபீல் பறவைகளின் மூலமாக, சின்ன சின்ன சிட்டுக்களின் மூலமாக அல்லாஹ் கற்களை போட்டான். அந்த கற்களால் யானை படை அழிந்தது, ஆப்ரஹா அழிந்தான், சன்னா அழிந்தது. வரலாறுகள் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே அழகாக பேசுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அநீதி அதிகமாகிற பொழுது சில பறவைகளின் மூலமாக விவசாயத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்துவான், விவசாயத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்துவான். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், சில பூச்சிகள் வந்து அரித்தது, அதனால் விவசாயம் அழிந்து போனது. சில செற்கள் வந்தது, அதனால் விவசாயம் அழிந்து போனது. பெருமானார் அன்றையே சொன்னார்கள், அல்லாஹ் தன்னுடைய பட்டாளமாக சில படைகளை வைத்திருக்கிறான், மக்கள் அநீதி இறங்குகிற பொழுது அந்த படைகளால் அல்லாஹ் அழித்து விடுவார். நடந்ததா இல்லையா? மத்தர் குர்ஆன் சொல்லுகிறது, ஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமா பிமாஇன் முன்ஹமிர், மலைகளின் மூலமாக நான் அழித்து தீர்வேன் என்கிறான் அல்லாஹ். அநீதி அதிகமாகிற பொழுது சமுதாயத்திலே இன்றைக்கு மழையால் ஏற்பட்ட பிரச்சனை எத்தனை, எத்தனையோ லட்சம் ஏக்கர்கள் நாசமாக்கப்பட்டதே, அழிக்கப்பட்டதே, எதனால் எண்ணி பார்க்க வேண்டாமா? லஹரல் ஃபசாது பில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் அய்தின்நாஸ், அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதால் தான் இந்த அழிவுகள் என்று அல்லாஹ் பேசுகிறார். இவன் இவனுடைய அழிவை பார்க்கிறதே கிடையாது, இயற்கையின் அழிவுன்னு போட்டுறான். இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட அழிவுகள். அல்லாஹ் நல்லதை செய்கிற பொழுது அழிவை கொடுப்பதில்லை. அல்லாஹ்விடத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய படை சுனாமியை போன்ற பேரலைகளின் மூலமாக அழிப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், சொல்லி சொல்லி கேட்கவில்லை. ரப்பி லா தஸர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, அல்லாஹ் காஃபிர்கள் ஒருவரையும் நீ விட்டு வைக்காதே என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார்கள். வெள்ள பிரளயத்தால் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்தான். ஃபிரௌனுடைய சமுதாயத்தை அல்லாஹ் வெள்ள பிரளயத்தால் அழித்தான். ஒரு சமுதாயம் விபச்சாரத்திலேயே ஈடுபட்டது, சில நாடுகள் ஈடுபட்ட நாடுகளை சுனாமியால் அல்லாஹ் சுருட்டிக் கொண்டான் என்ற வரலாறுகளை பார்த்தோம். அல்லாஹ்வின் படைகளில் வர்க்கும் ஒன்று, அல்லாஹ்வினுடைய படைகளில் ஒன்று ரூஹ், உள்ளத்தை அல்லாஹ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். யாராவது உள்ளத்தை விலைக்கு வாங்க முடியுமா? மனைவியின் உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத தெரிய முடியுமா? குழந்தையின் உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத தெரிய முடியுமா? செயல்களை கணக்கெடுக்க மலக்குகள், சொற்களை கணக்கெடுக்க மலக்குகள், உள்ளத்தில் இருப்பதை அறிவது யார்? என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது யாருக்கும் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியுமா? அருகில் அருகில் அமர்ந்திருந்தாலும் உள்ளத்தை அறிய முடியாது. உள்ளத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இந்த வல்லோன் அல்லாஹ் பயம் என்ற ஒரு படையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். பயம் அல்லாஹுவின் படைகளில் பெரும் படைகளில் ஒன்று. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருவதாக இருந்தால் நீண்ட தொலை தூரத்திற்கு முன்பதாகவே காஃபிர்களுடைய உள்ளத்திலே அல்லா பயத்தை போட்டு விடுவான். பெருமானாரோடு நெருங்கி பேச முடியாது. இதை போன்று யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவர்களிடத்திலே பேசுவதற்கு மற்றவர்கள் பயப்படுவார். துருக்கு நாட்டு மன்னர் மாவியார் அலியல்லாவினுடைய ஆட்சியில மாவியார் அலியல்லாவை பார்த்தாவே நடுங்குவார். எல்லோரும் கேட்கிறார்கள், அரசே உங்களை பார்த்து உலகமே நடுங்குகிறதே, நீங்கள் மாவியாவுக்கு முன்னால் போனால் நடுங்குகிறீர்களே. மாவியார் அடியெல்லாம் பெரிய ஆஜானு பாகுவாக இல்லை, ஒல்லியான உருவம் கொண்டவர்களாக இருப்பார்களா? மாவியார் அடியெல்லாம் இவர்களை பார்த்து நடுங்குகிறீர்களே என்று கேட்கிற பொழுது அந்த மன்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நடுங்கவில்லை, என்னவோ தெரியவில்லை, எல்லோருக்கும் முன்னால் தைரியமாக பேசுகிறேன். ஆனால் அந்த மனிதர் பார்ப்பதற்கு அப்பாவியாகத்தான் இருக்கிறார், அவருக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை என்று துருக்கு நாட்டு மன்னர் சொன்னார் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஈமான் இருக்கு. ஒருவருடைய உள்ளத்தில ஈமான் காமிலாக இருந்தால் பக்கத்திலே நிற்கிற பயத்தை அல்லாஹ் போட்டு விடுவான். தன்னுடைய படைகளில் பயம் என்ற படையையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நுஆஷ் தூக்கம், காசு கொடுத்தா தூக்கம் வந்துருமா? பஞ்சனையை விலைக்கு வாங்கலாம், தூக்கத்தை விலைக்கு வாங்க முடியுமா? சில பேர்த்துக்கு அல்லாஹ் தூக்கத்தை எடுத்துருவான், கோடான கோடி ரூபாய்களை வைத்திருப்பார், ஏசி போடப்பட்டிருக்கும், இருக்கைகள் இருக்கும், கால் கைகளை அமுத்துவதற்கு மனைவி அருகிலே அமர்ந்திருப்பார், ஆறுதல் வார்த்தைகளை அளிப்பதற்கு 1000 பேர் நிற்பார்கள், ஆனாலும் தூக்கம் வராது. சில பேர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்துவான், சொல்லுவான், தூக்கம் என்ற படை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நாடியவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன், தவறு செய்தால் அதையும் நான் எடுப்பேன் என்று அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஹுமான் நபிகள் ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது யுஹஸீக்கும் நாசு அம்னத்தம் மின்ஹு என்று அல்லாஹ் பேசுகிறான். பத்ரு போர்க்களத்தை நாயகமே நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு சின்ன தூக்கத்தை உங்களுக்கு கொடுத்து உற்சாகத்தை நாம் அளித்து விட்டோம், உற்சாகத்தை அளித்ததால் நீங்கள் பதிலே வெட்டி கொண்டீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்படி அல்லாஹுவினுடைய படைகள் ஏராளமான படைகள் உண்டு. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா வெட்டிக்கிளிகளின் மூலமாக அழிவை கொடுத்தான், பேன் மூலமாக அழிவை கொடுத்தான், தவளைகளின் மூலமாக அழிவை கொடுத்தான், வீட்டிலே சமையல் செய்தால் உள்ளே ரத்தமாக இருக்குமாம், இதன் மூலமாக அல்லாஹ் அழிவை கொடுத்தான், அதே மாதிரி ஊலத்தின் மூலமாக கொசுக்களின் மூலமாக அறிவை கொடுத்தான் நம்ருதுக்கு என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்விற்கு ஏராளமான படைகள் இருக்கிறது. மனிதன் தவறு செய்கிற பொழுது அந்த படைகளால் அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்து விடுவான். அதனால் அல்லாஹ்வினுடைய அழிவிலிருந்து காப்பாற்றுகிற செயல் ஒன்றே ஒன்று உண்டு. பெருமானார் சொன்னார்கள், அதுதான் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருந்தால், அல்லாஹ்விடத்திலேயே சரண்டர் ஆகிவிட்டால், யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், யா அல்லாஹ் மன்னித்து உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்துக்கொள் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்கிறார். இந்த நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆட்டி அருள்வானாக. வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்லால.
This audio was downloaded from tamilislamicmedia.com.